ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பூம வித்யாவில் வந்து கடைசியாக வந்து நம்பிக்கை தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்பிக்கை என்ற விதையை நம்ம விதைத்தால் மட்டும்தான் நமக்கு நிஷ்டை கைகூடும் என்று இங்கே சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்கிறது. அப்போ சாதாரணமாக வந்து நான் நம்புகிறேன் என்பதிலிருந்து, ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்ற ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து, அதே சத்தியத்தில் மட்டுமே நான் நிலைத்திருக்கின்றேன் என்ற பக்குவ நிலை. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நான் சாதாரணமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், அந்த சத்தியமாகவே நானே இருக்கின்றேன், அந்த சத்தியமாகவே நான் நிலைத்து விட்டேன் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தான் இங்கே நிஷ்டை என்ற சாஸ்திரம் சொல்லுது. நிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது, அந்த சத்தியத்தில் நான் வேரூன்றி விட்டேன், அந்த சத்தியத்தில் நான் இணைந்து விட்டேன், நிலைத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு பக்குவமான நிலையைத்தான் இங்கு நிஷ்டை என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் லட்சியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையாக சொல்லி கொடுக்குது, அதுதான் ஆனந்தம். ஏன்னா நிஷ்டா வளர்வதற்கு ஆனந்தம், உள்ளார்ந்த ஆனந்தம் உண்டாகும். அந்த ஆனந்தம் தான் நீங்கள் இறைவன். ஏன்னா இறைவனே ஆனந்தமயமாக இருக்கிறான். அப்போ அந்த ஆனந்தம் என்பது நம்முடைய உணர்ச்சிகளின் சுகம் அல்ல. இங்கே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியில் ஒரு உணர்ச்சி வரும்போது நம்ம அடையக்கூடிய ஒரு ஆனந்தமானா அப்படி அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது வெளிப்பொருட்களால், புறப்பொருட்களால் வருகின்ற மகிழ்ச்சி அல்ல. அது மன அமைதி உண்டாகி உண்மை சுயத்துடன் இணைகின்ற பொழுது தோன்றுகின்ற தூய ஆனந்தம், சுத்த ஆனந்தம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இறைவனே ஆனந்தமாக தான் இருக்கிறான். அவன் இறைவனே வந்து சச்சிதானந்தமாக இருக்கிறான், அந்த இருப்பாக இருக்கிறான், அந்த அறிவாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான். அதுதானே இறைவனுடைய நாமம் என்று நம்ம சொல்கிறோம், சச்சிதானந்தம் அப்படின்ட்டு. அப்போ இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது யார்? ஆனந்தம் தான் இறைவன். இறைவனே ஆனந்தம். அதை தான் இங்கே உபநிஷத்து ரொம்ப அருமையாக சொல்லுது. ஆனந்தம் என்றால் வெளி உலகிலிருந்து வருகின்ற சுகம் அல்ல, அந்த ஆனந்தமே பரம்பொருள், அவனே இறைவன், அதுவே பூமா என்று இங்கே மிகப்பெரிய விஷயத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர்றாரு. சனத்குமாரர் வந்து மிகப்பெரிய விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து இறுதியாக மிக உயரிய விஷயம் பூமா என்றால் அது ஆனந்தம் என்று இங்கே சுட்டி காட்டுறார். அப்போ பாருங்களேன், நம்ம எல்லோருமே அதுக்கு தான் ஓடுறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய லட்சியமே என்ன தெரியுமா? ஆனந்தம் தான். ஆனால் அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தான் நமக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஆனந்தம்ங்கிறது எந்த விஷயத்தில் இருக்குது? இந்த பொருள் இருக்குமா? இந்த பேனா வாங்குறதுனால எனக்கு ஆனந்தம் வருமா? இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுனால எனக்கு ஆனந்தம் வருமா? அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வெளியே புற விஷயங்களில் நாடுறோம், பொருட்களில் நாடுறோம், உறவுகளில் நாடுறோம். உறவுகளில் வந்து நான் இவரை போய் பார்த்தா எனக்கு ஆனந்தம் வருமா, அவரை போய் பார்த்தா ஆனந்தம் வருமா, அல்லது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஆனந்தம் வருமா, அல்லது அந்த ஆணை மணந்து கொண்டால் ஆனந்தம் வருமா என்று நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவையெல்லாம் நிரந்தரமான ஆனந்தமா, நிலையான ஆனந்தமானா இல்லை இல்லையா? ஏன்னா நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எதை ஆனந்தம் என்று அடைந்தீர்களோ அதுவே ஒரு நாள் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், கொடுக்கின்றது. நடைமுறைகள் எல்லோருக்கும் அனுபவம். ஏன்னா நீங்கள் எதை ஆனந்தம் என்று அடைந்தீர்களோ, அவை உறவாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அவைகள் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் துயரத்தை, துன்பத்தை கொடுத்து விடும். ஏன்னா ஆனந்தம் என்று கருதிய அந்த பொருளே நமக்கு துயரத்தை, துன்பத்தை கொடுத்ததை நம் நடைமுறையில் பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவைகள் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும்? நிச்சயமாக அவைகள் ஆனந்தமாக இருக்க முடியாது. அப்போ உண்மையான ஆனந்தம் என்பது எது? இறைவன் மட்டும்தான் உண்மையான ஆனந்தம். அதை தான் இங்கே பூமா, மிக உயரியது, மிக பெரியது என்று சனத்குமாரர் சொல்லி கொடுத்து, அந்த ஆனந்தமே பரம்பொருள், அதுவே இறைவன், அதுவே பூமா என்று அருமையான ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வது போல இங்கு அருமையாக எடுத்து சொல்கிறார். அப்போ வெளியிலே நாம் காணுகின்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் ஒரு சிறிய அலைகள் போன்றது. கடலிலே இருந்து உருவாகின்ற ஒரு சிறிய அலைகள் போல ஒரு சிற்றின்பங்கள், சிறிய சிறிய இன்பங்கள், அது வந்து 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 போகின்ற ஒரு கடல் அலைகள் போல. ஆனால் எப்பவும் சாஸ்வதமாக இருக்கின்ற ஆனந்தம் என்பது நீங்கள் கடலினுடைய நடுப்பகுதிக்கு போகும்போது தெரியும். ஏன்னா அங்கே கடல் அலைகள் கிடையாது. கடல் ஒரு நிசப்தமான, ஒரு அமைதியான சூழலில் அலைகள் தோன்றாமல் இருக்கும் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான நிலை. அந்த அமைதி தான் ஆனந்தத்தை கொடுக்கின்ற நிலை. அலைகள் வந்து போய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு ஆனந்தம் இருக்காது, உண்மையான ஆனந்தம் உண்டாகாது. எப்போ மன அலைகள் என்ன அலைகள் ஒடுங்குகிறதோ அப்பொழுது உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் உண்டாகும். அந்த நிசப்தத்தில், அந்த சப்தமற்ற நிலையில், அந்த மனம் ஆர்ப்பரிக்காத நிலையில் வருகின்ற ஒரு அமைதி தான் ஆனந்தம் என்று இங்கு சாஸ்திரம் போதிக்கிறது. அந்த ஆனந்தத்தில் நிலைத்திருப்பதற்கு பெயர்தான் நிஷ்டா. நிஷ்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கடந்த வகுப்பில் சொன்னோம் இல்லையா, நிஷ்டாவை அடைகிறது எப்படிங்க அப்படின்ட்டு. அந்த நிஷ்டா அப்படின்னா நம்முடைய லட்சியம். அந்த ஆனந்தத்தை அடைவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர, வேறு எதை நீங்கள் அடைவதற்கு லட்சியத்தை எடுத்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை ஆனந்தத்தை கொடுக்கவே கொடுக்காது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே நம்பிக்கை தான் முதல்ல துவக்கம். ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும். அதை துவங்கிறதுக்கு அந்த நம்பிக்கையை உண்டாக்குன பிறகு அடுத்தது நமக்கு நிஷ்டா கொய் கூடணும். நிஷ்டானா அந்த நிலைத்த தன்மை, நீடித்த நிலை நமக்கு உண்டாகணும். அப்போ நிஷ்டை நமக்கு நிலைக்க வேண்டுமானால் நம்ம இடத்திலே உள்ளார்ந்த ஆனந்தம் உணரப்பட வேண்டும். அந்த ஆனந்தமே இங்கு பூமா, அந்த ஆனந்தமே இங்கு எல்லையற்ற இறைவன் என்று இந்த இடத்துல உபநிஷதம் அருமையாக சொல்லிக் கொடுக்குது. ஆனந்தம் கிடைக்குமானால்தான் ஒருவன் செயல்படுவான். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏன் செயல் செய்யணும், ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் அப்படின்னா அந்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன, யோசனை பண்ணி பாருங்கள். யார் வேணால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோருமே, மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுமே ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறும். அது ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நோக்கி நடப்பதற்கு தான் இங்கே செயலே நடக்கும். ஒரு எறும்புக்கு வந்து ஒரு உணவு தேடி பயணம் பண்ணுதுன்னா அந்த உணவு கிடைப்பதுனால் ஒரு ஆனந்தம். கூட்ட கூட்டமாக எறும்புகள் வந்து சாரசாரையாக போகும், போய் ஒரு சர்க்கரை துகள்களை எடுத்துக்கிட்டு வரும். அந்த சர்க்கரை துகள்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் தன்னுடைய இதில் ஒளியை வச்சுக்கிறதுக்கு அத்தனையும் போயிட்டு வந்துட்டுருக்கு. அது ஒரு செயல் செஞ்சு கொண்டிருக்கு. அதுகளுக்கு அந்த சர்க்கரை துகள் கிடைக்கிறதுனால ஒரு ஆனந்தம் உண்டாகுதா இல்லையா? ஆனால் அது ஒரு சிற்றின்பம் தான், ஒரு சிறிய ஆனந்தம் தான். அந்த ஆனந்தத்திற்காகத்தான் அந்த செயல் செய்கிறது. அப்போ ஆனந்தம் கிடைக்காது என்றால் ஒருவன் செயல்பட மாட்டான். அப்போ ஒருத்தன் செயல் செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கணும். ஆனந்தம் இல்லைன்னா யாரும் செயல் செய்ய மாட்டார்கள். அப்போ ஆனந்தம் கிடைக்கும் போது தான் ஒருவன் செயல்படுவான். ஆனால் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை அறிவதற்கு ஒருவன் உண்மையாகவே விரும்ப வேண்டும் என்றார் சனத்குமாரர். அப்போ அதற்கு நாரதர், ஐயா ஆனந்தம் என்றால் என்ன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் என்று அடுத்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த நிலையில் 22 பகுதி நமக்கு இந்த இடத்துல நிறைவாகுது. ஆனந்தமே இறைவன் என்று நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த ஆனந்தம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார் இல்லையா, அது வந்து நமக்கு அனுபவத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தம் என்பது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வருகின்ற ஆனந்தத்தை ஆனந்தமாக பார்க்க முடியாது. அவைகள் தற்காலிகமாக வருகின்றவைகளாக இருக்கிறதுனால அது ஆனந்தம்ங்கிற வார்த்தையாகவும் சொல்ல முடியாது. அது சும்மா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று தற்காலிகமாக சொல்லலாமே தவிர அது நிலையான ஆனந்தம் என்று நம்ம பார்க்க முடியாதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே அதுக்கு தான் நம்ம முதல்ல வந்து நம்பிக்கை விதைக்கணும், அப்புறம் நிஷ்டையில் நம்ம நிலை பெற வேண்டும், அப்புறம் நம்ம அந்த ஆனந்தத்தையும் அனுபவமாக கை கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் தான் அந்த எல்லையற்ற நிலை. அதுக்கு பேர் தான் பூமா, அதுதான் ஆனந்தமே இறைவன் அப்படின்ட்டு இங்கே சொல்லி கொடுக்குது. அப்போ எல்லையற்றதில் தான் உண்மையான ஆனந்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே சாஸ்திரம் பேசுது. உண்மையில் ஆனந்தம் எதில் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பது பற்றி இனி வருகின்ற பகுதிகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனந்தம் என்பது பொதுவாக சிறிய விஷயங்களிலிருந்து வரவே வராது, பெரியதிலிருந்து தான் வர முடியும் என்று நம்ம பார்க்க முடியுது. ஆனந்தம் என்பது சின்ன சின்ன விஷயங்களில் வர முடியாது. நிச்சயமாக ஆனந்தம் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கணும். அது பெருசாக இருந்தால் தான் அந்த ஆனந்தம் நமக்கு கை கூடும். அப்போ பெரியதில் எல்லாம் பெரியதாக, எல்லையற்றலாக எது இருக்க முடியும்? ஏன்னா ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக பெரிய ஒரு விஷயத்திலிருந்தான் வரணும். அப்போ அப்படிப்பட்ட பெரியதில் மிகப்பெரியதாக எது இருக்க முடியும் என்று கேட்டால் அது இறைவன் மட்டும்தான் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்கே ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன சின்ன பொருட்களில், சின்ன சின்ன விஷயங்களில், ஒரு உறவுகளில் வர முடியாது. அப்போ அந்த உண்மையான ஆனந்தம் ஒரு பெரிய விஷயத்திலிருந்து வரணும். அப்போ அந்த பெரிய விஷயம் எது அப்படின்னா அதுவே இறைவன் என்று இங்கே அருமையாக எடுத்து சொல்லப்படுது. அப்போ அந்த ஆனந்தம் என்றாலே இறைவன் என்று தான் இங்கே பார்க்க முடியுது. அப்போ பெரியதில் எல்லாம் பெரியதாக, எல்லையற்றதாக இருக்கின்றவர் யார் என்றால் அவரே இறைவன். எனவே அவரிடமிருந்து தான் உண்மையான ஆனந்தம் வர முடியும் என்பதை இந்த பூம வித்யா விளக்குகிறது. அப்ப இங்க இறைவன் பெரியவைகளுக்கெல்லாம் பெரியவர் என்பதனாலே அதை நாம் மனதில் நிலைநிறுத்தவே இவ்வாறு படிப்படியாக பயணங்கள் செய்து வந்தோம். ஏன்னா இங்க வந்து நாரத மகரிஷி முதல்ல கேட்டாரு, பூமா அப்படின்னா எது எது பெரியது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்ப பூமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எது பெரியதுன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவனின் நாமம், இறைவனுடைய பெயர் தான் மிகப்பெரியதுன்னு சொன்னாரு. அப்போ உடனே இறைவனுடைய பெயர் தான் மிகப்பெரியதுன்னா அதை விட பெரியது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பின உடனே இருக்கிறது நாரதான்னு சொல்லிட்டு வாக்குன்ட்டார். அப்போ இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கடைசியில் நம்பிக்கைன்னு வந்து அப்புறம் நம்பிக்கையிலிருந்து இப்போ இறுதியாக ஆனந்தம் அப்படிங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா இப்போ நம்ம எவ்வளோ பயணப்பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த பூம வித்யாவை நம்ம இப்போ ஒரு ரெண்டு மூணு பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம், ரெண்டு மூணு கிளாஸ் பார்த்துட்டோம். அப்போ இதில் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்து இப்போ நம்ம கடைசியாக ஆனந்தம் அப்படிங்கிறத தான் நிலை பெற வேண்டும். ஏன்னா எல்லோருமே அதை தான் தேடிக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே ஆனந்தம் தான் வேணும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஆனந்தம் எதில் கிடைக்குதுன்னு தெரியாமல் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பணம் கிடைச்சிட்டா ஆனந்தம், பதவி கிடைச்சிட்டா ஆனந்தம், டூர் கீர் போயிட்டு வந்தால் ஆனந்தம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? தற்காலிகமான ஆனந்தம். இப்போ ஒரு டூர் போகிறோம், குளுமணாலி போகிறோம், குளுமணாலி போயிட்டு அப்படியே அருமையாக இருக்குங்க, இமாலயா லொக்கேஷன் சூப்பராக இருந்தது, அப்படியே இமயமலை அடிவாரத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு நம்ம அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணி அந்த இடத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக தான் இருக்குது. ஆனால் திடீர்னு இப்போ உத்தரகாண்டில் வெள்ளம் வந்த மாதிரி ஒரு கடுமையான பெருமழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, மேக வெடிப்பு மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய பகுதிகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வாரமாக அதான் நியூஸ் போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அந்த இயற்கையே வந்து எவ்வளவு சேதாரம் ஆகுது பாருங்க. நல்லா அருமையான இடம் குளுமணாலி அப்படி இப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு லொக்கேஷன் பாயிண்ட்டை இன்றைக்கு மலை வெள்ளங்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. அதில் பார்த்து அதெல்லாம் பாறைகள்லாம் உருண்டு வந்து அங்கே இருக்கிற கிராமத்தை பூரா அழிச்சிடுச்சு, ஒரு கிராமமே இல்லைங்கிறானுங்க. இப்போ நியூஸில் சொல்கிறாங்க ஒரு கிராமமே இல்லைன்ட்டாங்க, அந்தளவுக்கு அழிஞ்சிடுச்சு. அப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு பேர் அழிவு நடக்கும்போது அதே குளுமணாலி தான் ஆனந்தமாக இருந்தது. இப்போ அந்த குளுமணாலி வந்து இப்போ என்னவா இருக்குது? பரிதாபத்துக்குரிய நிலையாக இருக்குது, துக்ககரமாக இருக்குது, பயமாக இருக்குது, துயரத்தை கொடுக்குது. ஏன்? அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா, அங்கே போனால் ஆனந்தம் தானே வரணும், ஏன் இப்போ பயம் வருது? எப்போ பாறை மேலே உருண்டு விழுமோ அப்படின்னு பயம் வந்துட்டு அங்கே குளுமணாலி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ இங்கே வெளியே விஷயங்கள் நீங்கள் புறத்தில் பார்க்குற எல்லாமே, நீங்கள் கொடைக்கானல், சிம்லா, ஊட்டி, ஹிமாலயா அப்படின்னு என்ன பகுதிகளில் நீங்கள் பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு தொந்தரவு செய்யாத வரைக்கும் ஆனந்தமாக தெரியும். ஆனால் அது மூலமாக ஒரு தொந்தரவு வந்துச்சா அவ்வளோதான், ஆனந்தம் காணாமல் போயிடும். அப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது. அப்போ படைக்கப்பட்டவைகள் எல்லாமே நமக்கு வெளியிருந்து ஆனந்தத்தை கொடுப்பது போல தோன்றினாலும் அந்த ஆனந்தம் நிலையானது கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஆனந்தம் எப்படி உண்மையான ஆனந்தமாக இருக்க முடியும்? ஆகவே அந்த ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் இல்லை. அப்போ நாம் தேடுகின்ற ஆனந்தம் இறைவன் மட்டுமே. அப்போ இறைவனை அடைந்தால் ஆனந்தம் அடைய முடியும். அதுதான் இங்கே சாஸ்திரம் இவ்வளவு அருமையாக சொல்லிக்கிட்டே வருது. நீ தேடுகின்ற பொருள் எதுவோ அதை நீ அடைந்து விட வேண்டும், அது நீ தான் என்று கடைசியாக சொல்லப்போகுது. ஏன்னா அந்த ஆனந்தம் வெளியே தேடி அடைகிற பொருள் அல்ல, நமக்குள் அடைய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வெளியே போய் ஒரு சிம்லாவோ குளுமணாலையிலையோ அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அடையுங்கின்ற ஒரு நிலை மாறும்போது அந்த ஆனந்தம் போய் விடுதில்ல. அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கிறப்போ நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அங்கே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது அருமையாக இருக்குது. ஆனால் பயங்கரமான மழை வந்து வெள்ளம் வந்ததுன்னா அவ்வளோதான், அந்த கிளைமேட்டும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஏரியாவும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த இடத்த விட்டு ஓடினா போதுங்கிற பயம் வந்துடுது. அப்போ இப்போ என்ன போச்சு, எங்கே போச்சு ஆனந்தம்? அப்போ அப்படி தான் உறவுகள் கூட. இப்போ உறவுகளில் வந்து நமக்கு கணவன் மனைவி உறவு அல்லது தாய் தகப்பன் உறவு, நம்முடைய நண்பர்கள் உறவு எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து விட்டால் அந்த உறவே நமக்கு கசக்குது. கணவனை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, மனைவியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, குழந்தைகளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, நண்பர்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? அவர்களெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை தானே கொடுத்தார்கள், ஏன் இப்போ பிடிக்க மாட்டேங்குது? அவங்க மூலமாக நமக்கு ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டால் அந்த உறவு நமக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அதில் ஆனந்தம் இல்லை இல்லையா? இப்போ நம்ம ஆனந்தம் என்று கருதிய விஷயங்கள் பூராவே நிலையான ஆனந்தமா? இல்லவே இல்லை. ஆகவே அந்த ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் இல்லை. ஆகவே இறைவன் தான் மிகப்பெரியவன். ஆக அனைத்திலும் பெரியது எதுவோ அதுவே நிலையான ஆனந்தம், அதுவே இறைவன் என்று இங்கே சொல்லும்போது இங்கே சின்ன விஷயத்திலிருந்து நிச்சயமாக ஆனந்தம் வர முடியாது, அது பெரியதிலிருந்து தான் வர முடியும். அப்போ எல்லாவற்றிலும் மிக பெரியதாக இருக்கின்ற விஷயம் இறைவன் ஒருவன் தான் என்பதனால அந்த இறைவன் மட்டுமே உண்மையில் ஆனந்தம், அது எல்லையற்றது அப்படிங்கும்போது இங்க ஆனந்தம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு இங்க சனத்குமாரர் அழகா சொல்றாரு. அது எல்லையற்றதாக இருக்கிறதப்பா, எல்லையற்றது என்பதுதான் உண்மையில் ஆனந்தம். அப்ப எல்லைக்கு உட்பட்ட எதுவும் ஆனந்தத்தை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் சனத்குமாரர். இதை கேட்ட உடனே நாரத மகரிஷி அடுத்த கேள்வி கேட்கிறார். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, ஐயா எல்லையற்றது எது, அதை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்புகிறார். அப்போ இங்க அடுத்தது சனத்குமாரர் பதில் சொல்கின்றார். அது அடுத்த அத்தியாயத்தில் வருது. அது எப்படின்னா, அனைத்திலும் பெரியவரான ஆனந்தத்தின் உறைவிடமான இறைவன் எதில் நிலை பெற்றுள்ளார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து எல்லையற்றவராக இருக்கின்ற இறைவன் வந்து எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரியணும்ல. ஏன்னா இறைவன் இறைவன் அப்படிங்கும்போது சரிங்க இறைவன், அப்போ அந்த இறைவன் தான் ஆனந்தம், ஓகே. அப்போ அந்த ஆனந்தம் எப்படி இருக்குது, எதில் இருக்குது, எங்கே இருக்குது, எல்லையற்றதாக இருக்குது. அப்போ அது எப்படி என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இங்கே ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாத்தி சபூமா. இது அருமையான ஸ்லோகம் சான்ஸ்கிரிட்ட. அப்போ இங்கே சனத்குமாரர் சொல்கிறார், எங்கே ஒருவர் வேறு ஒன்றையும் காண்பதில்லையோ, வேறு ஒன்றையும் கேட்பதில்லையோ, வேறொன்றையும் அறிவதில்லையோ, அதுதான் எல்லையற்றது. அதை சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இருக்கு பாருங்க. எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாத்தி ஷ பூமா த யத்ரான்யத் பஷ்யதி அந்யத் ஸ்ருணோதி அந்யத் விஜானாத்தி தத்தல்பம் யோவை பூமா தத் அம்ருதமத யத்தல்பம் தன் மர்த்தியக்கம் ஷ பகவ கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி யதிவான மகிம்னீதி அப்படின்னு அழகாக ஒரு மந்த்ரா சொல்லி முடிக்கிறார். 24வது பகுதியில் இந்த மந்த்ரா வருது. முதல் மந்திரம் உபனிஷத் ஸ்லோகம். இதனுடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, சனத்குமாரர் பேசுகிறார், எங்கே ஒருவர் வேறு எதையுமே காண்பதில்லையோ, வேறு எதையுமே கேட்பதில்லையோ, வேறு எதையுமே அறிவதில்லையோ, அது மட்டும்தான் எல்லையற்றது. எங்கே ஒருவர் வேறொன்றை காண்கிறாரோ, வேறொன்றை கேட்கிறாரோ, வேறொன்றை அறிகிறாரோ, அது மிக மிக சிறியது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஒரு விஷயத்தை உணர்கிறேன், ஒன்றை அனுபவம் ஆக்குறேன்னு சொன்னீங்கனாலே போச்சு, அது ரொம்ப சிறியது, அது பெரியதாக இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய அனுபவத்துக்கு உட்படுகின்ற விஷயங்கள் எப்படி பெரியதாக இருக்க முடியும்? நீங்கள் காதால் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அது பெரியதாக இருக்க முடியுமா? நிச்சயமாக அது உங்கள் காதுக்குண்டான எல்லைக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. கண்ணனால் ஒன்றை பார்க்குறீங்க, அப்போ கண்ணனால் பார்க்கறத வந்து பெரியதுன்னு சொல்ல முடியுமானா? எப்படி சொல்ல முடியும்? கண்ணனால் பார்க்கின்ற ஒரு விஷயம் உங்கள் கண்ணுடைய எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அனுபவத்துக்கு வருகிறது, ஆனால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, அந்த எல்லைக்கு உட்பட்டதெல்லாம் எதுவோ அது எல்லாம் சிறியது என்று விட்டார் சனத்குமார மகரிஷி. அப்போ எது வந்து எல்லைக்கு உட்படாதது இருக்கிறதோ, ஏன்னா நாரதர் கேட்குறாரு எது எல்லைக்கு உட்படாதாக இருக்கிறது, எங்கு இருக்கிறது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பும்போது, அப்போ எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்படாமல் எதற்குள்ளும் அடங்கவே முடியாத, அடக்கவே முடியாத, அழிவற்றதான ஒன்று இருக்கிறது, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம். அப்போ அப்படிப்பட்ட அந்த எல்லையற்றது எதிலே நிலை பெற்றிருக்கிறது என்று நாரதர் கேட்டார். ஏன்னா நாரதர் கேட்டார் இல்லையா, ஏன்னா இங்க எல்லையற்றதா இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? அது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டின்னா அது எங்க தொடங்குது, எங்க முடியுது, எந்த இடத்துல அது பவுண்டரி வச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒன்று இருக்குல்ல, அது என்ன? அதுதான் ஆகாயம், வெட்ட வெளி. அப்போ அந்த வெட்ட வெளிங்கிறது எங்கேயாவது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் முடியுதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாதுல்ல. அப்போ அது எங்கே நிலை பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அதுக்கு சனத்குமார் கூறுகிறார், அது தன் மகிமையில் நிலை பெற்றுள்ளது, அல்லது ஒருவேளை தன் மகிமையிலும் நிலை பெறவில்லை அப்படின்னு ரெண்டு விதமான பதில் இங்க கொடுக்கிறார் சனத்குமார மகரிஷி. வந்து ரெண்டு விதமான பதில் சொல்றாரு, அது தன் மகிமையில் நிலை பெற்றிருக்கிறது, அல்லது அது தன் மகிமையில் நிலை பெறவில்லை அப்படின்னு ரெண்டு விதமான பதில் கொடுத்த உடனே நாரதர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல ரொம்ப ஆழமான, மிகவும் நுட்பமான, அதே வேளையில் ஒரு இணையற்ற கவிதை நயம் கொண்ட மந்திரம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஒரு அருமையான மந்திரம் இது. ஏன் அப்படின்னா, அந்த விஷயம் அப்படிப்பட்டது. அந்த அறுதி உண்மை நிலையை இதைவிட சிறப்பாக கூற முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரா தான் இந்த யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. அப்போ அந்த பூமா என்று ஒரு விஷயம், அதாவது எது பெரியது என்று எது சொல்கிறோமோ, அது எல்லையற்றதோ அது அழிவற்றதோ, அது ஒரு எல்லைக்கே உட்படாமல் தான் அது பெரியது. ஆனால் ஒரு எல்லைக்கு உட்பட்டால் அது சிறியது. அப்போ இங்கே சிறிய விஷயத்தில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்காது, சிறிய விஷயத்தில் இறைவன் அனுபவம் ஆகாது. அப்போ இறைவன் இறை அனுபவம் ஆனந்தம் என்பது எல்லாமே பெரியதில் இருக்கிறது, மிக பெரிய விஷயத்தில் இருக்கிறது. அந்த பெரியது தான் இறைவன், அப்படிப்பட்டவன் தான் இறைவன் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான பகுதியாக இது இருக்கிறதுனால இங்கே இந்த கேள்வி அவர் எழுப்பும்போது சொல்கிறார், அந்த பெரியது எல்லையற்றது அப்படிங்கிற ஒரு நிலையில் இரண்டாவதாக ஒன்று இருக்க முடியாது என்ற ஒரு அனுபவ நிலை உண்டாகும் என்று சனத்குமாரர் சொல்கிறார். இதுதான் அத்வைத நிலை. இப்போ நம்ம தேடுகின்ற பொருள் எதுவோ அது நானேன்னு ஏன் சொல்கிறோம், சாஸ்திரம் வந்து ஏன் அதை சொல்லி கொடுக்குது, தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை ஏன் முன்னிறுத்துது, அதுக்கு ஆழமான பொருள் இருக்குது, சும்மா வாயில் சொல்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த நிலையில் இரண்டாவதாக ஒன்று இருக்க முடியாது, அப்படிப்பட்டது தான் பூமா, அப்படிப்பட்டது தான் எல்லையற்றதாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு எல்லையற்றதாக ஒன்று இருக்குதுன்னா அது ரொம்ப பெருசு, அதுதான் இறைவன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் எல்லையற்றவனாக இருக்கின்ற நிலையில் அதை அறிபவனாக இன்னொருத்த எங்கே இருக்க முடியும், இன்னொருத்த இல்லவே இல்லை இல்லையா. இப்போ நான் ஒன்று வந்து இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், நான் இறைவனை வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ அது என்ன நடந்துடும் தெரியுமா, அந்த இடத்துல இருமைகள் வந்துவிடும். இருமைகள் வந்தால் என்ன ஆகிடும்னா, இறைவன் வேறொருத்தர் இருக்கிறான் நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிற இருமை நிலை வந்துவிட்டா இறைவன் சிறியவனாகி விடுவான். சிறியவனாக இருந்தால் அவன் இறைவனாக இருக்க முடியாது. இங்கே பாயிண்ட் நல்ல அத்வைத பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இங்கே வந்து மகான்கள் சொல்லி கொடுக்குற நிலை என்ன தெரியுமா, அந்த நிலையிலே இரண்டாவதாக ஒன்று இல்லை என்று சொல்கிறார். எல்லையற்றதாக மிக பெரியதாக எது இருக்கிறதோ அது பூமா. அப்போ இங்கே இன்ஃபினிட்டின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிங்களேன், இன்ஃபினிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும்போது அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்க முடியும். அப்போ அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குதுன்னா அப்போ நீங்கள் நானெல்லாம் யாருங்க, நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கிறோங்கும் போது இங்கே அதுக்கு வேறாக நான் இருக்கிறேன், அதை அடைய போகிறேன், அதை அனுபவமாக்க போகிறேன், அதை நான் வழிபாடு செய்ய போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் எது, மைண்டு தான் அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு எத்தனையோ விஷயங்களை ஏற்றி வைத்துக்கொண்டு விவகாரங்களை சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இறை நிலை அப்படிங்கிறதுல உண்மை நிலையில் இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை, அதுதான் மிகப்பெரிய நிலை, உயர்ந்த நிலை, பூமா நிலை, அது எல்லையற்ற நிலை, அது ஒரு அனுபவ நிலை என்று இங்கே ஒரு அத்வைத நிலையை இங்கு இரண்டற்றது என்ற நிலையிலே பேசப்படுகிறது என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுகிறோம் இல்லையா, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னாலே பேச்சுங்கிற ஒரு விஷயமே ரெண்டாவதாக வந்துடுது பாருங்க. இப்போ பேச்சுங்கிற ஒரு விஷயமே ரெண்டாவதாக வந்துடுது. அப்போ நான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக வார்த்தைகளில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னாலே எப்படி இருக்க முடியும், பேச்சு என்ற ஒன்றே சாத்தியமில்லாத ஒரு நிலையை பற்றி பேசுவதும் அதை ஒரு தத்துவமாக விளக்க முயற்சிப்பதும் வீண் முயற்சி என்பதை இந்த மந்திரத்தின் வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே இந்த மந்திரங்கள் பாருங்களேன், ஒரு விஷயத்தை கேட்டினாலும் அது சின்னதுப்பா, ஒரு விஷயத்தை நீ பேசினாலும் அது சின்னதுப்பா அப்படின்னு அந்த சின்ன விஷயங்களை பற்றி பேசும்போது அதை ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் அடக்க முடியும், சின்னதுங்கிறதே ஒரு பேச்சுக்குள்ளே அடக்க முடியும். அதுக்கு தான் இங்கே மந்த்ரா வந்து நம்ம எடுத்து சொல்லும்போது கூட மகான்கள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த நாமன் இறைவனுடைய நாமத்தை விட உயர்ந்தது வாக்குன்னு சொன்னாங்க. அப்போ வாக்கில் நீங்கள் இறைவனுடைய பெயரை சொன்னாலும் கூட அந்த வாக்கினால் இறைவனுடைய பெயரை சொல்ல முடியுமானால் அதுவும் சிறியது தான். ஏன்னா வார்த்தைக்குள்ளே நீங்கள் அடக்கிட்டீங்கல்ல இறைவனை, வார்த்தைக்குள்ளே இறைவனை அடக்கிட்டீங்க. அப்போ வார்த்தைக்குள்ளே ஓம் நமோ நாராயணான்னு அடக்கிட்டீங்கன்னா இறைவன் சிறியவன் ஆகிடுவான். அப்போ அவன் எல்லைக்கு உட்பட்டவன் ஆகிவிட்டான், உங்களுக்குள்ள வார்த்தையில் அடங்குறான். அப்போ அப்படிப்பட்டவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும், அப்போ அப்படிப்பட்டவன் எப்படி பூமாவாக இருக்க முடியும், அது முடியாதுங்கிறது இங்கே சனத்குமாரர் சொல்கிறார். இங்கே சனத்குமாரர் சொல்ல வர்ற கான்செப்ட் வந்து அத்வைத கான்செப்ட், அத்வைத நிலை, அனுபவ நிலையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கும் அங்கே இல்லை, அது ஒரு நாமத்துக்கும் ரூபத்துக்கும் உட்பட்டதா, இல்லவே இல்லை. அப்போ இறைவன் அப்படி இருக்க முடியாதுங்கிறத ரொம்ப ஆழமாக இங்கே சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த நிலையை எப்படி பார்க்குறாங்க, இறைவனுடைய மகிமை என்று சொல்கிறார். அதாவது இறைவனுடைய மகிமையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது வந்து ஒரு புலன்களுக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா அது மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டது. அப்போ அதை வந்து ஒருத்த வார்த்தையினால சொல்லி புரிய வச்சிட முடியுமா? அல்ல ஒருத்த மனதினால் அதை சிந்தித்து ஜபித்து அதை அனுபவமாக்கி விட முடியுமா? அப்படியெல்லாம் ஒருத்த முயற்சி பண்ணுறதெல்லாமே அதை சுருக்கமடைவதற்கு சமம், அதை வந்து சிறியதாக பார்ப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற ஒரு பெரிய விஷயத்தை போய் நம்ம ஒரு சிறிய விஷயத்துக்குள்ளே வச்சு பார்க்குற ஒரு அஞ்ஞான நிலை, ஒரு அவல நிலை, ஒரு அறியாமை நிலை என்று சாஸ்திரம் அதை சொல்லுது. அப்போ அந்த நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இறைவனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நிலையில் இறைவன் தன் மகிமையில் ஆழ்ந்துள்ளார் என்று இந்த உபனிஷத் முனிவர் இங்கே கூறுகின்றார். ஏன்னா அவர் இங்கே ரெண்டு விதமான ஆப்ஷனில் சொல்கிறார் பாருங்க. அந்த மகிமையில் நிலை பெற்றுள்ளது, அல்லது ஒருவேளை அது தன் மகிமையில் நிலை பெறவில்லை அப்படின்னு ரெண்டு விதமான க்வெஸ்சன் இங்கே அவர் சொல்லும்போது நாரத மகரிஷி கன்ஃபியூஸ் ஆயிட்டார். என்னங்க சுவாமி, பார்த்தா அது மகிமையில் நிலை பெற்றதுன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை இதை தன் மகிமையில் நிலை பெறவில்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் எப்படி இதை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற நிலையில், இப்போ இறைவனின் மகிமையை பற்றி கூறினால் கூட அது அந்த நிலையிலிருந்து அவரை கீழ்நிலைக்கு கொண்டு வருவதாகிவிடும் என்று அஞ்சிய முனிவர் ஒருவேளை தன் மகிமையிலும் அது நிலை பெறவில்லை என்று கூறிவிடுகிறார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா இறைவனுடைய வைபவம், இறைவனுடைய மகிமையை நீங்கள் எடுத்து சொல்வதற்கு இங்கே வார்த்தைகள் இல்லை. அப்போ வார்த்தையில் கூட நீங்கள் அதை சொல்லி அதை புரிய வைக்க முடியுமானா? முடியாதுங்கிறதுனால அந்த முனிவர் அஞ்சுகிறாருங்கிறார். இந்த இடத்துல உபனிஷத் முனிவர் வந்து அஞ்சுகிறார், சொல்வதற்கு அஞ்சுகிறார். ஏன்னா ஒருவேளை அது தன் மகிமையிலும் நிலை பெறவில்லை என்று கூறிவிடுவது சேஃப்டி, அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா அது ஒரு மகிமைக்குள்ளே அடங்கிடுச்சின்னு சொன்னால் கூட அங்கே வந்து அது என்னவாகிடும், அப்போ மகிமைக்குள்ளே வந்து இறைவன் அடக்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா? அப்போ இங்கே அடக்கவே முடியாது. ஏன்னா இறைவன் என்பவன் ஒரு எல்லையற்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்குள்ளே போய் அடக்கி வச்சு பார்க்க முடியும்? அப்போ அதனால் அது மகிமையிலும் மகிமையாக இருக்கிறதுனால அது ஒரு மகிமைக்குள்ளே நிலை பெற்று விட்டது என்று கூட சொல்ல முடியாது. ஆகவே அது மகிமையிலும் நிலை பெறவில்லை என்று கூறிவிடுவது தான் தனக்கு வந்து சேஃப்டி என்று அந்த முனிவர் கருதினார், அந்த உபனிஷத் முனிவர் விரும்பினார் என்று இந்த மந்திரம் பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ஆழமான ஆழ்ந்த சிந்தனைக்கு தியானத்துக்கு உரிய பகுதி என்பதாகவும் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இறையருளாலும் குருவருளாலும் ஆழ்ந்த தியானத்தாலும் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்வதுடன் அடுத்த மந்திரத்துக்கு நாம் போக முடியும் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மகான்கள் நமக்கு கொண்டு போய் அந்த இறைவனுடைய பெருமையை மகத்துவத்தை ஒன்றுமே சொல்ல முடியாது. வார்த்தையும் கிடையாது, உருவமும் கிடையாது, நாமமும் கிடையாது, பேசவே முடியாது. பேசா பொருள் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அமைதி, சும்மா இரு, அவ்வளவுதான். வேற என்னத்தை சொல்றதுக்கு இருக்கு? அதை பத்தி வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருந்தாலோ மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தாலோ ஒரு பிரயோஜனம் படாது. ஏன்னா இத்தனையும் செய்கிறது மனசு தான், இத்தனையும் செய்கிறது விவகாரங்கள் தான், இதெல்லாம் விளக்கவே முடியாத விஷயம். அப்போ இது அனுபவத்துக்கு ஆன விஷயம் என்று இங்கே மகான்கள் ரொம்ப ஆழமாக நமக்கு உணர்த்துகின்ற ஒரு உயரிய உண்மை தான் இந்த விஷயம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுனால இப்போ அந்த நிஷ்டைங்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம போகணும் இல்லையா? இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? மனோரீதியாக மயக்கம் அடைந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லோருமே வந்து மனோரீதி மயக்கம், மனசு வந்து ஒரு விஷயத்தை பிடிக்குது, இதை விரும்புது, அதை செய்கிறாங்குது, அதில் நம்ம திருப்தி அடைய மாட்டேங்குது, அடுத்த விஷயத்துக்கு தாவுது, அப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்து படிக்குது, அப்புறம் அந்த விஷயத்தில் முழுமை அடைய மாட்டேங்குது, அடுத்த விஷயத்துக்கு மீண்டும் தாவுது. அப்போ இப்படி நிலை கொள்ளாத ஒரு ஸ்டேபிளாக இல்லாத மனசுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது இல்லையா? இந்த இடத்துல அதை உபனிஷத் ரிஷி ஒரு பயிற்சியாக இங்கே நமக்கு சொல்கிறார். அது உபனிஷத்துலேயே இருக்கிறது, மறைக்கப்பட்ட உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா நம்பிக்கை விதைச்சிக்கணும். நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை, இறைவனுக்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை, இது நமக்கு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே மனதிற்கான மிகப்பெரிய மந்த்ரா. வேற எந்த மந்த்ராவை நீங்கள் மந்திரத்தை மனசுக்கு கொடுத்தீங்கனாலும் அது அடுத்த மந்திரத்துக்கு தாவ பார்க்கும். ஏன்னா மைண்ட் அப்படி தானே, மைண்டினுடைய பிளே என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சான்னா அடுத்த விஷயத்துக்கு போக வேண்டியது இல்லை. ஆனால் அப்படி இருக்கா? இருக்காது, அடுத்த விஷயத்துக்கு திருப்பி போகும். அப்போ இப்படிப்பட்ட மைண்டினுடைய பிளே நமக்கு புரியணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு எதில் நம்பிக்கை வரணும்? ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையே இறைவன் என்பதில் தான் நம்பிக்கை வரணும். நம்பிக்கையே வேறு ஒரு விஷயம் இல்லை, இறைவனே நம்பிக்கை, நம்பிக்கையே இறைவன் அப்படிங்கிற அந்த பிரிவு இல்லாத ஒரு நம்பிக்கை உண்டாகணும். அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் விதைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தினமும் காலையில் எழுந்த உடனே, முதல்ல தினசரி காலையில் எழுந்த உடனே கண்களை அப்படியே அமைதியாக மூடிக்கொண்டு, அந்த இறைவன் தான் என்னுள் இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான், அவனை உணர்வதற்காகவே இந்த உடலும் மனமும் உண்டாகி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிருங்க. தினசரி நீங்கள் எழுந்த உடனே விதைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனே எல்லாமாக இருக்கிறான், அப்படிப்பட்ட இறைவனை என்னுள் தான் இருக்கிறான், அவனை என்னுள் தான் நான் உணர்கின்றேன், அவனை உணர்வதற்காகத்தான் இந்த உடலும் மனமும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிக்கணும். இது வந்து ஒரு பயிற்சி. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, நான் என்ற ஒரு அகங்காரம் உங்களிடந்து நீங்கும். ஏன்னா இங்கே இறைவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு போன பிறகு இங்கே நீங்கள் யாருங்க, நீங்களே ஒருத்தர் இல்லை, இங்கே இறைவன் தான் இருக்கிறான், அந்த இறைவனே எல்லாமாக இருக்கிறான். அவனை உணர்வதற்கான ஒரு கருவி, அவனே தன்னை கண்ணாடியில் பார்ப்பதற்கான ஒரு உபாதி இந்த உடல், இந்த மனசு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இங்கே நீங்கள் இல்லவே இல்லை, இறைவனே ஒரு உபாதியை உபயோகப்படுத்த போகிறான், அவ்வளோதான். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் ஒரு கண்ணாடி உபயோகப்படுத்த போகிறேன், அந்த கண்ணாடியில் நான் என்ன பார்க்க போகிறேன், அவ்வளவுதானே. அந்த கண்ணாடி வந்து இன்னால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி, அந்த கண்ணாடியில் நான் என்னையே பார்க்கிறேன், அவ்வளவுதான். அது மாதிரி இறைவனால் உண்டாக்கப்பட்டது இந்த உடல், இந்த மனசு. அப்போ இந்த உடலையும் மனதையும் கொண்டு அவன் தன்னையே தான் காண்கின்றான் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்குள் உணரப்படுமானால் அங்கு நான் என்பது இல்லாமல் கரைந்து விடும், அவ்வளவுதான் விஷயம். இங்கே நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே வழியில் பதில் இதுதான், இறைவன் மட்டும் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டால் இங்கு நான் என்பவன் யார், இறைவன் மட்டும்தான் நான் என்று சொல்ல முடியும். வேற ஒருத்தர் நீங்கள் நான் நான் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருது இல்லையா. இதுதான் ஒரு தியானம், இதை வந்து காலையில் எழுந்த உடனே செய்யுங்க. அப்புறம் நிஷ்டையில் நிலை பெறுதல் அப்படின்னா என்னன்னா, அந்த 2 நிமிஷம் எழுந்து இந்த மாதிரி இந்த உடலும் மனசும் அந்த இறைவனை உணர்வதற்காகவே உண்டாகி இருக்கிறது, அதை உணர பிறந்தவன் இவன் என்று நீங்கள் உணர்ந்து விட்டா உங்களுக்கு இந்த நான் என்ற அகங்காரம் போயிடும் இல்லையா. தினசரி இந்த பயிற்சியை பண்ணும்போது நானுங்கிற ஈகோ இல்லாமல் போகும். அப்புறம் மெதுவாக மூச்சை வந்து அப்படியே கவனிங்க, ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் உங்களுக்குள்ளே போங்க, அந்த மூச்சு தான் உயிர், அந்த உயிர் தான் இறைவன். அப்போ அந்த உயிருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நான் அந்த இறைவனில் தான் நிலைத்திருக்கின்றேன், இந்த உடலும் மனசும் எங்கே இருக்குது, அந்த உயிரில் தான் இருக்குது, அந்த உயிர் இல்லைன்னா இங்கே உடலும் இல்லை மனசும் இல்லை. ஏன்னா இங்கே உயிருக்குள்ளே தான் இது ரெண்டும் ஒடுங்கி இருக்குது, உயிர் இல்லைன்னா இங்கே உடம்பு டேமேஜ் ஆகிடும், மனசை மறைஞ்சி போயிடும். ஏன்னா இப்போ நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம், உயிர் இல்லாத ஒரு பிணம் கிடக்கும் உங்கள் முன்னாடி, அதுக்கு பாடியும் இருக்குது புலன்களும் இருக்குது, ஏதாவது பயன்பாட்டில் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அதை டெட் பாடின்னு தானே சொல்கிறோம், அவ்வளோதாங்க, அது முடிஞ்சு போச்சு, அது ஒரு ஜடம் அப்படின்ட்டோம். அப்போ அது சடலம் ஜடம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அது சிவமாக இல்லை, அதனால் அந்த ஜடம் சடலம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ சிவம்ங்கிற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், உயிர் இருந்தால் தான் சிவம், உயிர் இல்லைன்னா அது சவம். அப்போ உயிரில்ல ஒரு பொருளாகத்தான் நான் இருக்கிறேன், நான் இறைவனில் நிலைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு எண்ணங்களும் தேவையே இல்லை, ஒரு சின்ன எண்ணங்கள் கூட இங்கே நீங்கள் உருவாக்க வேண்டியதில்லை, உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே சுவாசமாக இருக்குது, இறைவனே சுவாசமாக இருக்கிறான், அந்த சுவாசமே இங்கே உடலையும் மனசையும் உண்டாக்கியிருக்கு, அந்த உண்டாக்கின அனுபவமாகவே அதுவே இருக்குது, அதுதான் நான் என்று சொல்ல முடியும். வேற இங்கே நான்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் இங்கே உடம்பு இல்லை மனசு இல்லை, ரெண்டுமே ஜடப்பொருள். இங்கே உடம்பு அழிஞ்சு போயிடும், மனசை அழிச்சிக்கும், ஆனால் உயிர் அழிக்க முடியாது இல்லையா, ஏன்னா உயிர் தான் இறைவனாக இருக்கிறான். அப்போ அதனால் அந்த உயிர் தான் நான் அப்படிங்கிற புரிவில் நான் இறைவனில் நிலைத்திருக்கிறேன் என்ற உணர்வுக்கு திரும்புங்க. இந்த நம்பிக்கை இதுதான் உங்களுக்கு நடைமுறைக்கு வர வேண்டிய விஷயம். இது வந்துட்டா உங்களுடைய வாழ்க்கையே இறை அனுபவமாக மாறும், ஏன்னா அனுபவமாக வாழ முடியும். அந்த உயிரோடு உறவாடுகின்ற அந்த உன்னத நிலைக்கு பேர் தான் இறை அனுபவம், இறை அனுபூதி, இறை நிலை என்று பெயர். அதுதான் நான் நான் உங்ககிட்ட சதா ஸ்புரணமாயிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள நான் நான்ட்டு அது உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் தான் சோகம்னு பேர், அது சதா உள்ள சோகம் சோகம்னு போயிட்டு வந்துட்டுருக்கு, அஜபா ஜபம்னு பேர், அது ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக உண்டாக்கின்ற உபாதி தான் இந்த உடலும் மனசுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, அது எல்லையற்றதாக இருக்கிறதுனால அது எதுக்குள்ளே போய் நீங்கள் அடக்கி பார்க்க முடியும், எதுக்குள்ளே போய் தெரிஞ்சிக்க முடியும், வார்த்தைகளுக்கோ மனதிற்கோ அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவமாக்குவதற்கான ஒரு அரிதான பயிற்சியாக இதை வச்சு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக அது கை கூடும். இதுதான் நிஷ்டைன்னு பேர், இதுதான் தவம்னு பேர். அப்போ 24/7 நீங்கள் இதை பண்ணலாம், எப்பயுமே நீங்கள் இந்த தவத்தில் இருக்கலாம், ஏன்னா அந்த உயிரோடு தான் நீங்கள் உறவாடிக்கிட்டு இருக்க முடியும். உயிரை விட்டு நீங்கள் விலகவே முடியாது. ஏன்னா மூன்றுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சி உயிர் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இறைவன் தான் உயிராக இருக்கிறான். நீங்கள் தூங்கும்போதும் அவன் தான் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் டீப்பாக தூங்கிட்டு இருக்கீங்கிறத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் கனவு காணும்போது அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கனவுல நீங்கள் படைக்கின்ற கற்பனா உலகத்தையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்து இப்போ இந்த சச்சங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போயும் அவன் தான் உங்கள் மூலமாக பார்த்துட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இது எல்லாமே அவன் தான், அவனுக்கு வேறா இங்கே எதுவுமே இல்லை என்ற ஞானம் வந்துவிட்டால் நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. ஏன்னா அவனே எல்லாமாக இருக்கிறான், எல்லையற்றவனாக இருக்கிறான், எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று கூறி இப்போ இந்த உபநிஷத்தினுடைய இந்த பகுதியை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.